அறப்பெறும் செல்விவாகத்து அண்ணல் அஞ்செடுத்தால் அஞ்சா மறப்பெறும் செய்கை மாறா வஞ்சகரிட்ட நீல நிறப்பெறும் கடலும் யாருக்கும் நீந்துதற்கரிய ஏழு பிறப்பனும் கடலும் நீத்த பிரானடி வணக்கம் செய்வா திருச்சிற்றம்பலம் சுன்மாலை பயில்கின்ற குயிலினங்கள் சொல்லீரே சுன்மாலை பயில்கின்ற குயிலினங்கள் சொல்லீரே பண்மாலை வரிவண்டு பண்மாலை வரிவண்டு பண்முளத்தும் பழன
அருட்கடலாகிய பாலகுஜாம்பாள் கடம்பவனேஸ்வருடைய திருவருளினாலே சைவ சமய நெறி என்கின்ற இந்த ஞான நூலிலே சிவலிங்க விபரம் பற்றிய ஒரு விரிவுரை இப்பொழுது நிகழ உள்ளது. பரமேஸ்வரன் எல்லா இடங்களிலும் நிறைந்து விளங்குகின்ற சர்வவியாதி, எல்லா இடங்களிலும் நிறைந்து விளங்கினாலும் அவன் தோன்றி பணிபவர்களுக்கு அடியவர்களுக்கு வெளிப்பட்டு தோன்றி அருள் பண்ணுகின்ற இடம் சிவலிங்கமும் சிவனடியார். அப்படிப்பட்ட ஒன்றிலே சிவலிங்கம் என்பது எல்லாரும் பூஜை பண்ணுவதற்கு உரியதாக விளங்குகின்ற ஒரு அருட்குறி என்று சொல்லப்படும். தேவர் முதலாக மனிதர் ஈராக உள்ள அத்துணை பேரும் சிவலிங்கத்தை தான் பூசிக்கிறார்கள். அப்படிப்பட்ட சிவலிங்க பூஜை தான் எல்லாவற்றிலும் உயர்ந்த பூஜை. சிவலிங்கத்தை பூசித்தால் மற்ற எல்லா மூர்த்திகளையும் பூசித்த பலன் உண்டுன்னு சொல்லுது. எல்லா மூர்த்திகளும் சிவலிங்கத்திலே லயிக்கிறார்கள், அப்புறம் வெளிப்படுகிறார்கள். அதனாலே சிவலிங்க பூஜை மிக உயர்ந்தது என்று பல நூல்களிலே சொல்லப்படுகிறது. அதை குறி என்று சொல்லுவது, குறிகளும் அடையாளமும் என்று அப்பர் தேவார். அதனாலே அப்படி சிவலிங்க பூஜை என்று விட்டலிங்க பூஜை என்றும் சொல்லுவது. அப்படிப்பட்ட சிவலிங்கத்தை இயக்கரு கண்ணரர் யமனோடு வருணர் எங்கு தீவழி ஞாயிறு திங்கள் மயக்க மில்புலி வானரம் நாகம் வசுக்கள் வானவர் தானவர் எல்லாம் அயற்பொன்றின்றினின் திருவடி அதனை அர்ச்சித்தார் என்பது சுந்தர தேவாரம். அதனாலே பார்வதி முதலாக எல்லாரும் சிவலிங்கத்தை தான் பூஜை பண்ணியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சிவலிங்கம் பல வகையாக உள்ளது. அந்த பல வகை சிவலிங்கங்களிலே நமக்கு எது பொருத்தமாக உள்ளது என்று தேர்ந்து அந்த மூர்த்தியை பூசிப்பது. அப்படிப்பட்ட ஒரு லிங்க வகைகளிலே மண்ணில இருந்து தங்கம் வரையில லிங்கம், மண் முதலாக மண்ணில லிங்கம், மரத்தில லிங்கம், இரும்புல லிங்கம், தங்கத்தில வரையிலும் வச்சுங்க. அப்புறம் ரத்தன வகை, ரத்தன வகை நவரத்தனங்களிலே இப்படி எதில வேண்டுமானாலும் எழுந்தருளி இருப்பார். அது அது ஒரு அவர்கிட்ட ஒரு ஒரு பெரிய ஒரு கருணை இறக்கம். அவன் சக்திக்கு தகுந்தவாறு தங்கத்தில் எழுந்தருளை பண்ணி செய்வதற்கு அவனுக்கு வசதி இருந்துச்சுன்னு சொன்னா சரின்னு அதுலேயும் இருப்பார். மரக்கட்டையிலேயும் இருப்பார், மண்ணிலேயும் இருப்பார். இப்போ பிள்ளையார தங்கத்திலையும் செய்யலாம், இப்ப சாணத்திலையும் பிள்ளையார வச்சு பூஜை பண்ற முடியல, சாணத்துல பிள்ளையார பிடிச்சு வச்சு. ஆனா எல்லா பொருளிலும் நான் இருக்கிறேன், அவரவர் பக்குவத்துக்கு தகுந்தவாறு அன்புக்கு தகுந்தவாறு அருள் பண்ணுகிறேன். இருக்கிற பொருள் ஒன்னும் பெருசு இல்லை. அவர் தங்கத்துல இருக்கிறத அவரு கொண்டுதான், சாணத்துல இருக்கிறத அவரு கொண்டுதான். நமக்குத்தான் தங்கம் வேறு சாணம் வேறு. சிவபெருமானுக்கு தங்கம் சொந்ததா? எல்லாம் முன்னுடமையே, எல்லா முன்னடிமையே, எல்லா முன்னுடைய செயலை என்பார் தாய்மானார். அதனால எல்லா பொருளும் அவன் படைத்த பொருள். ஆக்கினவளுக்கு சாப்பிட மனசு வராது, ஆக்கினவளுக்கு அதையே பண்ணி ஆக்கி சாப்பிடும் போது அதில் பிரியமே இருக்காது. அதுலயே இருந்தாள் அல்லவா, பசி வந்தா சாப்பிடுவா அது வேறு. ஆனாலும் கூட எல்லாவற்றையும் படைத்தவனாயிருக்கிற பரமேஸ்வரனுக்கு எந்த பொருளிலும் அவனுக்கு விருப்பம் கிடையாது. ஏன்னா எல்லா பொருளிலும் அவனே இருக்கிறான், அதனால் தனியாக ஒரு விருப்பம்னு ஒரு குறது இல்லையே. ஆகையினாலே அப்படி மண்முதலாக தங்கம் நீராக லிங்கங்கள், அப்படிப்பட்ட லிங்கங்கள் ஒன்றுக்கொன்று உயர்வுன்னு சொல்றார். ஒன்றுக்கொன்று அந்த பொருளினுடைய உயர்வும் சரி, அதில் பூசிப்பதற்கு பலன் கொஞ்சம் கூடுதலாக சொல்லப்படும், பலன் கூடுதலாக சொல்லப்படும். அதனால இப்ப தங்கத்தில் எழுந்தொருள் பண்ணா நல்லதுதான், பலம் கூட. இப்ப பொன்னனையாள் வந்து தங்கத்திலேயே சுவாமி எழுந்தொருளை பண்ண வேணும்னு ஆசைப்பட்டா, ஆசைப்பட்டா அதே மாதிரி அவர் போய் பித்தளை இரும்பு ஐயமெல்லாம் பொறிட்டு வர சொல்லி அதை தங்கமாக்கி கொடுத்துட்டு வந்தாரு. தங்கத்திலேயே சுவாமி எழுந்தொருள் பண்ணா அப்படியே தங்கத்திலேயே அது ஒருத்தருக்கு ஏழை அவர் பிரியப்பட்டு கொடுக்கிறாரு. அது போல என்னாலே வந்து எதிர எழுந்தொருளை பண்ணினாலும் பரவாயில்ல. அவன் விரும்புவது எது என்று கேட்டால் உள்ளத்தில் இருக்கிற அன்பைத்தான் அவன் விரும்புகிறான். அன்பு இல்லாமல் எதில பூசை பண்ணினாலும் அவன் வந்து ஏற்றுக்கொள்வதில்லை. நெக்கு நெக்கு நினைபவர் நெஞ்சுளே புக்கு நிற்கும் பொன்னாசடை புண்ணியம், நெக்கு நெக்கு நினைபவர் நெஞ்சுளே புக்கு நிற்கும் பொன்னாசடை புண்ணியம், பொக்கமிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பறவர் தம்மை நாணியே. பொக்கம்னா பொய்யன்பு உண்டு பூசை செய்கின்றவர்களைக் கண்டு அவன் சிரிப்பான் என்கிறார். விளங்குதா? ஆகையினால இந்த தண்ணீர் இந்த பூவும் அவனுக்கு பெருசல்ல, தண்ணீரை தலையிலேயே வச்சிருக்கிறான், பூவையும் வச்சிருக்கிறாரு, பூவையும் வச்சிருக்கிறான் தண்ணீரையும் வச்சிருக்கிறார். நம்ம புதுசா ஒன்றும் போட வேண்டியதில்லை. அதனாலே வந்து நாம பண்ணுகின்ற பொருள்கள் பூசைகள் இவைகளெல்லாம் அவனுக்கு முக்கியம் இல்லை, அன்புதான் முக்கியம், அன்புதான் முக்கியம். ஆகையினால அந்த அன்பை அளப்பவன், அன்பை அளந்து பார்த்து அதற்கு தகுந்தா போல அருள் கொண்டுவான். அளக்கும் நெறியனம் என்பார் அப்பர். அதனாலே அப்படி அளந்து பார்த்து எவ்வளவு அன்பு உன்ட்ட இருக்குது, உலகத்திலேயே எவ்வளவு அன்பு வச்சிருக்கிற, நமக்கிட்ட எவ்வளவு அன்பு வச்சிருக்கிற என்று அளந்து பார்த்து, நம்மிடத்திலே எவ்வளவு அன்பு வச்சிருக்கிற, உலகப் பொருளிலே எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்று அளந்து பார்த்து அதற்கு தகுந்தார் போல அருள் பண்ணுவோம். ஆயினும் பூசிப்பதற்கு ஒரு குறி வேணும் அல்லவா, அடையாளம் வேணும் அல்லவா, அந்த அடையாளம் தான் சிவலிங்கம். பூசிப்பதற்கு அடையாளம், குறி என்றாலும் அடையாளம் என்றாலும் ஒன்றே. அந்த குறியிலே சிவலிங்க சிவனை பூசிப்பது. அந்த சிவலிங்கம் என்ன குறிப்புடையது என்று கேட்டால் அருவத்துக்கும் உருவத்துக்கும் காரணமாக இருப்பது சிவலிங்கம். அருவத் திருமேனிக்கும் உருவத் திருமேனிக்கும் காரணமாக இருப்பது. இதை பார்த்தே நீ அருவம் இருக்கிறது என்றும் கண்டுவிடலாம், உருவம் உருவம் என்றும் கண்டுவிடலாம். சிவலிங்கத்தை பார்த்து ஒன்றும் இல்லையா, சிவலிங்கத்துல ஒண்ணுமே இல்லை அல்லவா, அதனால இது அருவம். பார்க்கிறதுக்கு ஒரு உருவமாக தெரிகிறதா, உருவம், அதனால அருவம். பார்ப்பதற்கு ஒரு உருவமாக தெரிகிறது, ஆனா ஒண்ணுமே இல்லையே, கண்ணோ காதோ மூக்கோ கையோ காலோ ஒன்றும் இல்லை. இப்படி ஒன்றுமே இல்லாத அருவமும் ஒன்று இருக்கிறது. இப்படி உருவமாக இருப்பதனால உருவத்திருமேனி எல்லா உடையதாக இருக்கின்ற உருவத்திருமேனியும் இதுல இருந்து வெளிப்படும். இந்த இரண்டுக்கும் காரணமாக நடுவில் இருக்கிறது தான் அரு உருவம். உருவ அருவத்துக்கும் உருவத்துக்கும் நடுவில் இருப்பதுதான் இந்த அரு உருவத்திருமேனி. காணாத அருவினுக்கும் உருவினுக்கும் காரணமாம் நீளாக அணிந்தார்க்கு நிகழ்வுரியாம் சிவலிங்கம் என்பது சாக்கிய நாயனார் உரான். காணாத அருவினுக்கும் உருவினுக்கும் காரணமா நீளாக அணிந்தார்க்கு நிகழ்வுரியான் சிவலிங்கம் என்பது பெரிய புராணம். அதனாலே இப்படி அருவத்திருமேனியும் கடவுளுக்கு உண்டு, உருவத்திருமேனியும் உண்டு, அரு உருவத்திருமேனியும் உண்டு. பல சமயவாதிகள் அருவந்தான் சுவாமிக்கு உருவ வழிபாடு வேண்டா என்று சொல்லுகிற சமயவாதிகள் இருக்கிறார்கள். சுவாமிக்கு அருவந்தான் உருவம் கிடையாது என்று சொல்லி உருவத்திருமேனி வழிபாடு பண்ணுகின்றவரை ஏளனம் பண்ணுகிறவன் இருக்கிறான். இப்ப நம்மளை கண்டா சில சமயவாதிக்கு பரிகாசமா இருக்கும், பரிகாசமா இருக்கும். உருவத்திருமேனி வழிபாட்டை கண்டா அவனுக்கு பரிகாசமா இருக்கும், நம்ம அவனை பார்த்து நமக்கு பரிகாசமா இருக்கு, பாவமா இருக்கும். இதுல பின்னாடி சொல்றாரு. ஆகையினாலே அப்படி அருவமும் உருவமும் சேர்ந்ததுதான் சிவலிங்கம், அதனால அரு உருவம் என்று சொல்லப்படும். இந்த குறிய வச்சு எல்லாரும் பூஜித்திருக்கார். பிரம்மா விஷ்ணு இந்திரன் சந்திரன் குபேர வாயு வருணன் பார்வதி விநாயகர் சுப்பிரமணி எல்லாம் சிவலிங்கத்தை தான் பூசை பண்ணியிருக்காங்க. திருச்செங்காட்டங்குடி எடுத்துக்கிட்டா கணபதி பூசை பண்ணின லிங்கம் கணபதி. திருச்செந்தூர் எடுத்துக்கிட்டா முருகன் பூசை பண்ணின லிங்கம், திருமுருகன் முண்டி முருகன் பூசை பண்ணின லிங்கம், திருச்செங்கலூர் முருகன் பூஜை பண்ணின லிங்கம், இது மாதிரி நிறைய அதே மாதிரி பார்வதி பூசை பண்ணின லிங்கம் என்றுதான் இருக்க. ஆகவே அப்படிப்பட்ட சிவலிங்க திருமேனியை பூசித்துத்தான் தேவர்கள் தங்கள் தங்கள் பதவியை பெற்றிருக்கிறார்கள். ஆண் உயர்த்தவன் அருக்குறி அருச்சனை பயனார், அருக்குறின்னு அதுக்கு பேர் அருக்குறி என்று பெயர். அந்த சிவலிங்கம் என்ன உண்மையை காட்டுவது என்று கேட்டால், இப்பொழுது நான் வந்து பூசையை வாங்கிக்கிறவனே தவிர நான் யாரையும் பூசை பண்ண மாட்டேன் என்று சொல்லுகின்ற குறிப்பு தான் சிவலிங்கம். நான் வந்து பூசையை பெற்றுக்கொள்வேன் தவிர நான் ஒருவரையும் பூசை பண்ண மாட்டேன் என்கின்ற குறிப்பில் தான் சிவலிங்கம் இருக்கிறது. என்ன காரணம் என்று கேட்டால், அது கை காலில் இல்லையில பூஜை பண்ணுறது சரித்தவங்களுக்கு. கை இருக்கிறவங்கெல்லாம் நம்மளை பூஜை பண்ணுங்க, நான் யாரையும் பண்ண மாட்டேன். குரு கிடைக்கல. சிறந்தறியா கையானை, சிறந்தறியா கையானை உருவத்திருமீனி வந்துருது. ஆனாலும் இந்த அரு உருவத்திருமீனியினுடைய குறிப்பு என்னன்னு கேட்டால், இது பூசைக்கு அமர்ந்த பெருங்கூத்தர் என்று சொன்னார் போல, இது பூசைக்கே உரியதாக இருப்பது. பூசையை பெறுவதற்குரியதாக இருப்பதை செய்வதற்குரியதல்ல, இது செய்வதற்கு உரியது, இது செய்வதற்கு உரியது, அது பெறுவதற்கு உரியது. இப்ப சொல்றது வழங்க, அரு உருவம் வேறு தெய்வங்களுக்கு கிடையாது, வேற எந்த சாமிக்கும் அது மாதிரி கிடையாது. அரு உருவம் என்பது இந்த சிவபெருமான் ஒருவனுக்கு தான். அதனால இந்த சிவலிங்கம் என்ன குறிப்பில இருப்பது என்று கேட்டால், இது எல்லாரும் பூசிக்க தகுந்ததாக இருப்பது, இது வேற யாரையும் பூசிக்காது, அது எப்படி பூசிக்கும் என்கின்ற குறிப்பிலையும் அமைந்தது. அதற்கு மேல இன்னும் சிவலிங்கத்தை பற்றிய விவரங்கள் நிறைய இருக்கிறது. ஆகவே எல்லா மூர்த்திகளும் அதிலிருந்தே வெளிப்படுகிறார்கள். அது தத்துவங்களிலே 34வது தத்துவமாக இருப்பது. தத்துவத்திலே சதாசிவ தத்துவம் என்கின்ற 34வது தத்துவமாக இருப்பது. 35வது தத்துவம் விந்து, 36 நாதம், 34 34 சாதாக்கியம். சாதாக்கியம் என்பதும் சதாசிவம் என்பதும் அதுதான். சதாசிவ திருமேனி என்பதும் அதுதான். அதுக்கு மேலே சாதாக்கியம் என்று சொல்லப்படுவது அதுதான். அதுக்கு மேலதான் 35 விந்து, 36 நாதம். அந்த 36க்கு மேலே இருக்கிறார், அதான் அருவம். அதை சொல்லவே முடியாது, என்னமா இருக்கும்னு சொல்ல முடியாது அந்த திருமேனி. ஆகவே அப்படிப்பட்ட அந்த சிவலிங்கத்தை பத்தி இதுல சொல்றாரு. பல வகையான சிவலிங்கம் சொல்றாரு. பச்சை மண்ணிலிங்கம், சுட்டமண லிங்கம், அதை விட அதிகம். அதுக்கு மேல தார்லிங்கம், தார்லிங்கம்னா மர மர மரத்துல செய்தது. அதற்கு மேல சைலலிங்கம், அதற்கு மேல உலோகலிங்கம் உலோகஜம், அதற்கு மேல ரத்தன லிங்கம் அனந்த மடங்கதிகம், அதிலும் மணிலிங்கம் லட்ச மடங்கதிகம், அதின வானலிங்கம் கோடி மடங்கதிக, அதின ரஜலிங்கம் கோடி மடங்கதிக, அதினும் அதிகம் சுயம்புலிங்கம். ஆயிரம் ஜாலக்கராமத்துக்கு சமம் ஒரு சிவா, ஒரு சிவநாபம், சிவநாபம் ஆயிரம் சிவநாபத்துக்கு சமம் ஒரு படிகலிங்கம், 12 லட்சம் படிகலிங்கத்துக்கு சமம் ஒரு வானலிங்கம். வானல் வானலிங்கம் தான் ரொம்ப சிறப்பா சொல்றாரு. நன்மதை கங்கை யமுனை என நவில இன்னவித நன்னதியில் எய்ந்து, அதாவது நர்மதை கங்கை யமுனை என்று சொல்லப்படும் இவ்விதமாகிய புண்ணிய நதிகளிலே தோன்றி, அந்த நதிகளிலே இந்த லிங்கம் தோன்றுகிறது. அயனறிய அண்டரு மற்ற சுரதாமம் பயனடைய பூசைபணியினார். பரமாவும் விஷ்ணுவும் தேவர்களும் அசுரர்களும் இஷ்டசித்திகளை பெரும் பொருட்டு அவ்விலிங்கங்களை பரார்த்தமாக தாபித்து பூசித்தார்கள். பிரம்மா முதலான தேவர்களும் அசுரர்களும் அந்த லிங்கத்தை பூசித்தார்கள். எந்த லிங்கத்தை? அந்த பானலிங்கத்தை. அப்படி பூசித்து அவரவராலே பூசிக்கப்பட்ட சிவலிங்கத்திலே, சிவலிங்கம் தண்ணில் அவர் சின்னமுறும், அந்த சிவலிங்கம் தண்ணில் தேர், அவரவராலே பூசிக்கப்பட்ட சிவலிங்கத்திலே அவர் அவருடைய ஆயுதத்தின் அடையாளம் இருக்கும். இப்ப விஷ்ணு பூசித்த லிங்கம்னா சக்கரம் இருக்கும், வேல் இருக்கும், பிரம்மன்னா கமண்டல் இருக்கலாம், ஜெவமால் இருக்கலாம், இப்படி இந்திரன்னா வச்சிராயுதம் இருக்கும், இப்படி இருக்கும். அதெல்லாம் ஆறு கண்டா பார்த்தா யாரு, எல்லாம் முழுவதும் ஆறு கண்டம் இருக்கிறான் விளங்குதா? இப்படி இருக்கும் சிவலிங்கத்திலே பார்த்து அறி. வானனு அசுரன் அர்ச்சித்தான் மந்திரத்தால் வானலிங்கம் ஆகுமது மண். வானாசுரன் ஆயிரங்கைகளையுடைய வானாசுரன், ஆயிரங்கைகளையுடைய வானாசுரன், ஆயிரங்கை வானாசுரனுக்கு ஆயிரங்கைகளையுடைய வானாசுரன் ஒரு உளுந்து மூலம், ஒரு உளுந்து முதல், உளுந்து இருக்குதல்லவா அது முதல் முளம் மீறாக உள்ள லிங்கங்களை மந்திரத்தினாலே பூசித்தான். உளுந்து அளவிலிருந்து ஒரு முளம் உள்ள லிங்கம் வரையிலும் பூச முடியிருக்கலாம். ஆயிரங்கை அந்த அந்த லிங்கமே வானலிங்கம் என பெயர் வரும். அது பூசித்த தானங்களாவன, அவன் பூசித்த தானங்களாவன லிங்காத்திரி, காளிகாகர்த்தம், ஸ்ரீகிரி, கன்னிகாச்சிரமம், கன்னிகாதீர்த்தம், நேபாளம், மகேந்திரகிரி, அமரேஸ்வரம் முதலியனவா, இன்னும் நிறைய இருக்கு முதலியனவாம்னா இன்னும் பல இடங்கள், அப்படிப்பட்ட இடங்களிலே அவன் பூசித்திருக்கிறார். எல்லாம் அங்கே இருக்கிற வடக்கே அப்படிப்பட்ட இடங்களிலே அவன் லிங்கங்களை வச்சு பூசித்து பூசித்து நதியிலே விட்டுருக்கான். துலையை நிறுத்தார் முக்கார் பேதித்து தோன்றின் நிலை ஐயம் வானலிங்கம் என். துளை தட்டிலிட்டு மூன்று தரம் நிறுத்தால் சமமாயிராமல் பேதித்து தோன்றுமாயின் அது வானலிங்கம் என்று அறி, அதற்கு சந்தேகம் இல்லை. அவன் வந்து லிங்கம் ஏராளமாக வைத்து அவன் பூஜை பண்ணுகின்ற காரணத்தினாலே அந்த லிங்கத்தை அவன் பூஜை பண்ணின உடனே விட்டுவிட வேண்டியது, அடுத்தாப்புல பூஜை பண்ண வேண்டியது மற்ற லிங்கத்தை புதிதாக, அது அவனுக்கு அப்படி பர்மிஷன். இது நம்ம செய்கின்ற முறை வேற, அவன் செய்கின்ற முறை அது, அதுவும் ஆகமத்தில் சொல்லப்பட்டதுதான்னு வச்சுக்கவே நமக்கு அந்த மாதிரி சக்தி இல்லை. இல்லை பத்து சட்டை போடுற மாதிரி அது அவனுடைய, அது ஆகம விதிதான். அவனுடைய தன்மைக்கு தகுந்தவாறு, தேகத்துக்கு தகுந்தவாறு, காலத்துக்கு தகுந்தவாறு அது. அந்த வானலிங்க எது வந்து நீ தெரிந்து கொள்ள வேணுமானால் சமமாயிருக்குமாயில் வானலிங்கம் அன்று என்பது ஆயிற்று. அந்த வானலிங்கத்தை எடுத்து நிறுத்து பார்த்தால், மூன்று தடவை நிறுத்து பார்த்தா, இப்போ நிறுத்து பார்க்கும்போது அது ஒரு 200 கிராம் இருக்குதுன்னு வச்சுக்கோ, அதையே மறுபடி நிறுத்து பார்த்தா அது 250 இருக்கலாம், 150 இருக்கலாம், அப்படி மாறுச்சுன்னு சொன்னால் அது வானலிங்கம்னு தெரிஞ்சுக்கோ. இப்போ ரெண்டாவது தடவை நிறுத்து பார்த்து அது 200 வந்துச்சுன்னு வச்சுக்கோ, அது வானலிங்கம் அல்ல. அங்கன வந்தையும் நர்மதையிலே முழுகி எடுத்த லிங்கத்தை திரும்ப போட்டு எடுக்க பின்னு அதுவே வரினும் வானலிங்கம் என்று. அவன் பூசித்த லிங்கங்கள் கங்கையிலும் நர்மதையிலும் யமுனையிலும் நிறைய கிடக்கிறது. இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் கல்லெல்லாம் பார்த்தா லிங்க மாதிரி தான் தெரியும். நீ பார்த்தீங்களா? அல்லது அங்கே பார்த்தீங்கன்னா சும்மா ரகங்கள் பார்த்தா கூட எல்லாம் லிங்க மாதிரி தான் தெரியும் நிறைய. வானலிங்க வேதத்தை இரண்டு திருக்குறளாக உணர்த்துகின்றார். உத்தமமே நீர்க்குமொழி கொத்தெழுந்த வானலிங்கம் மத்திமம் மண்டத்தினையா வந்து நீர்க்குமொழியை போல் எழுந்த நீர்க்குமொழியை போல் எழுந்த வானலிங்கம் உத்தமம். நீர்க்குமொழியை போல புரியுதா? நீர்க்குமொழி இதல்லவா, முட்டை போல அப்படி கூறுந்தேன். அது போன்ற லிங்கம் உத்தமம். முட்டையை போல் வந்தெழுந்த வானலிங்கம் மத்திமம். முட்டையன்னா மேலே சிறுத்து அடியில் எஞ்சிருத்து முட்டை நடுப்பெருத்து அப்படி இருக்கும். இது வந்து மேலே ஒரே மாதிரியாக உருண்ட வடிவமாக இருக்கு. அதற்கு மேலே ஏற்றின் குட்டேற்று கனிட்டம் மிட எழுவா ஏற்றம் கனிட்டம் இழுக்குங்கு. அது இடபத்தினது குட்டேற்றை போல் எழுந்ததாயின் அது கனிட்டமா. இங்கு சொல்லப்பட்ட மூன்றின் உள்ளம் உத்தமலிங்கம் மத்திமலிங்கம் சிறப்புடையனவா, கனிட்டலிங்கம் சிறப்பில்லாததான். அதனால உத்தமலிங்கம் என்பது அந்த நீர்க்குமொழியை போல் எழுந்ததான் உத்தமலிங்கம்ங்கிறார். இப்ப நம்ம அதுக்கெல்லாம் போறதில்லை. ஆச்சாரியன் கொடுக்கிற லிங்கத்தை வச்சு பூஜை பண்ண வேண்டியது. நான்கு வருணத்தாருக்கும் அதிகாரானுகுணமாக வானலிங்கம் உணர்த்துகின்றார். வெண்மை சிவப்பு விளங்கிடும் பொன்கருமை என்னும் இவை அந்தனர் முன் என் கையால வெண்மையாகவும் இருக்கும், சிவப்பாகவும் இருக்கும், பொன்னிறமாக இருக்கும், கருப்பாக இருக்கும். இந்த நாளும் நான்கு வருணத்தாருக்கு பொருந்துங்கிறார். வெண்மையா இருக்கிறது அந்தனருக்கு, சிவப்பா இருக்கிறது சத்திரியருக்கு, பொன்மையா இருக்கிறது வைசியருக்கு, கருமையா இருக்கிறது சூத்திரருக்கு. இப்படி நான்கு வருணத்தாருக்கு உரியதுங்கிறார். அரிதேர் பொன்னந்தம் அனைவருக்குமாகும் கரிய சிவலிங்கம் எனக்கான். அதனால அப்படி அந்த வெண்மை பொன் லிங்கம் கிடைக்கவில்லை. நான்கு வருணத்தாருக்கும் கரிய லிங்கம் பொருந்துங்கிறார். கருப்பா இருக்கிற லிங்கம், நீங்க ரிஷிகேசம் காசியெல்லாம் போனா நம்ம லிங்கங்கள்லாம் வச்சிருக்கான் கடையில நிறைய, அங்க எல்லாம் பொறுக்கி நிறைய வச்சிருக்கான். நான்கு வருணத்தாருக்கு லிங்க பீட பேதம் நடத்துகின்றார். லிங்கத்தை வைக்கிற பீடம் இருக்குது பாரு, அந்த பீடம் அது வந்து எப்படி சொல்றாருன்னா, எட்டு இரு மூன்று இரண்டு கோணம் அந்த நாரியருக்கு வட்டம் உரும்பிடம் முழவருக்கு. அதாவது அட்டகோண பீடமும், அட்டகோணம்னு உங்களுக்கு தெரியும் எட்டு கோணமாக இருப்பது அட்டகோண வடிவமும், ஷட்கோண பீடமும் அறுகோணம் ஷட்கோண பீடமும், சதுக்கோண பீடமும், சதுக்கோணம்னா நான்கு சதுரமாக சதுக்கோண பீடமும் பிராமணர் முதல் மூவருக்கும் உரியனவா. வட்டமாகிய பீடம் சூத்திரருக்கு உரித்தான். வட்டமாகிய பீடம் சூத்திரருக்கு உரித்தான். கிட்டாதேர் கோணம் கிழமை அனைவருக்கும் வட்டம் உரும் பீடவா. பிராமண நூலி மூவருக்கும் உரிமையாகிய கோணபீடங்கள் மூன்றில் ஒன்றாயினும் கிடையாதாயின் வட்டமாகிய பீடமே எல்லாருக்கும் உரியதான். வட்டமாகிய பீடமே எல்லாருக்கும் உரியதான். வானலிங்க மகிமையை உணர்த்துகின்றார். அடுத்தார் போல வானலிங்க மகிமையை உணர்த்துகின்றார். நீங்காதே வானலிங்கம் தன்னிலுரு நின்மலன்றான் பாங்காக பூசையினை பண். அது எப்படின்னு கேட்டா, வானலிங்கத்துக்கு அளவில்லை. வானலிங்கத்துக்கு இந்த விதி சொல்லுதல பஞ்சசூத்திர விதி பின்னாடி வருது, அந்த விதிகள் வானலிங்கத்துக்கு இல்லை. எப்படி இருந்தாலும் பண்ணலாம், பெருசு உயரம் குறுகலா இருக்கிறது எதுவா இருந்த வானலிங்கம்னா வந்து அது எந்த விதியும் பார்க்க வேண்டியதில்லை, அப்படியே வச்சு பூஜை பண்ணலாம் விளங்குற. அதனால வானலிங்க மகிமையை உணர்த்துகின்றார்னு எழுதுறாரு. அது எப்படின்னா, நீங்காதே வானலிங்கம் தன்னில் உரு நிர்மலன்றான் பாங்காக பூசை நைப்பன். நிர்மலராகிய சகுருமான் மற்ற லிங்கங்களில் போல வானலிங்கத்தில் ஆவாகனாதி வேண்டாமல், அது வேண்டியது இல்லையா அந்த வானலிங்கம், ஆவாகனாதி வேண்டாமல் அமவரதமும் நீங்காதே இருப்பர் அந்த வானலிங்கத்தில். அதனாலே வானலிங்கத்தில் பெருமானை சிவருமானை உரிமையோடு பூசை செய். நான்கு ரணத்தாருக்கு சிவலிங்க பரிமாணம் நான்கு திருக்குறளால் உணர்த்துகின்றார். இதெல்லாம் பெருசுதான், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னு இருக்குது. எப்படின்னு கேட்டா, பன்னிரெண்டு பத்தொன்று பத்தங்குல விலிங்கம் மண்ணுமறையோர் கருகமா. பன்னிரெண்டும் பதினொன்றும் பத்துமாகிய மூவித அங்குல உயரத்தையுடைய லிங்கம் மறையோருக்கு அருகம் நிலை பெற்ற பிராமணருக்கு உரியதாகும். பன்னிரெண்டு அங்குலம், அங்குலம்னா இந்த அங்குலம் அல்ல, இந்த அங்குலம். அதுக்கு மேலே வந்து வைசியருக்கு சொல்றாரு, அப்புறம் சூத்திரருக்கு சொல்றாரு. இதெல்லாம் வந்து நீ படிச்சுங்க, இந்த அளவெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ணிக்கொள்ள முடியாது. சூத்திரருக்கு உரியது எது என்று கேட்டால், எவ்விடத்தும் பீடம் தொடங்கி பார்த்து அளக்கை பாங்கு, இங்கனம் கூறிய நான்கிடத்தும் லிங்கத்தை பீடம் தொடங்கி பார்த்து அளத்திலே விதி. பீடம்னா ஆவுட, பீடம்னா ஆவுட. முந்திய நான்கு உத்தவமே மூன்றொன்று மத்தியமும் நல் அந்தியத்து நான்கும் மதமமா. நான்கு ரணத்தாருக்கு முறையே முதற்கு கூறிய 12, 9, 6, 3 என்னும் நான்கும் உத்தவமா. இடைக்கூறிய 11, 8, 5, 2 என்னும் நான்கும் மத்தியமமா. அந்தியத்து நான்கு அதம, கடைக்கட்குரிய 10, 7, 4, 1 என்னும் நான்கு அதமமா. இவற்றில் மேற்பட்ட லிங்கத்தை பரார்த்தமாக ஸ்தாபித்து பூசிக்கும். அதனால இந்த லிங்கங்கள் ஆன்மார்த்தத்துக்கு சிறிய அளவுதான் லிங்கம், பெரிசெல்லாம் பரார்த்தம் தான். பெரிய லிங்கங்கள்லாம் வச்சு நம்ம பூஜை பண்ணக்கூடாது, பண்ணவும் முடியாது. அதனாலே இப்படி லிங்கங்கள் இப்படி வகைகளை சொல்றாரு. ஆக இந்த வகைகளிலே நாம் என்ன செய்ய செய்கின்றோம் என்றால், செய்ய வேண்டும் என்றால், ஆகையால் நமக்கு ஆசாரியன் எப்படிப்பட்ட லிங்கத்தை நமக்கு தகுதி என்று கொடுக்கிறாரோ அந்த லிங்கத்தை வைத்து பூசிக்க வேண்டியது. அது ஆகமத்தில் சொல்லி இருக்கப்பட்டாதான் ஆச்சாரியன் கொடுப்பது. ஆச்சாரியன் கொடுக்கறது ஆகமத்தில் சொல்லி இருக்கப்பட்டபடி தான் அந்த லிங்கம். அதனால இப்போ நமக்கெல்லாம் கொடுத்துருக்கிறது ஆகமத்தில் சொல்லி இருக்கப்பட்டபடி இதுதான் பூசிக்க தகுந்தது. அதற்கு மேலே பெருமானாகவும் உசரமாகவும் வைத்தெல்லாம் பூசிக்கக்கூடாது, பூசிக்க முடியாது, வேற அது குற்றமாக வந்துடும். அதனால இதுக்கு மேலே என்ன சொல்கிறாருன்னா, பூசித்த லிங்கத்தை விடுத்த வழிபடும் குற்ற 2 திருக்குறளால் உணர்த்துகின்றார். கைக்கொண்ட லிங்கத்தை கைத்தழகு கூறி லிங்கம் கைக்கொள்ளேல் வேண்டிற்கதி. முத்தி பெற வேண்டுவையாயில் நீ ஆசாரியிடத்தில் எழுந்துருள பண்ணிய லிங்கத்தை வெறுத்து விட்டு அழகு உருந்திய வேறு லிங்கத்தை எழுந்துருள பண்ணாதே. அதனால இப்ப ஆச்சாரியன் பெற்ற லிங்கத்தை எந்த வகையிலும் விடாது, அதே லிங்கத்தை பூஜை பண்ண வேணும். வந்து நீ வேறொரு லிங்கத்தை பார்த்து இது நல்லா இருக்குது அது நல்லா இருக்குது இதை விட்டுட்டு அதை பண்ணலாம் அதை வாங்கி பண்ணலாம்னு பண்ணாதேங்கிறார். ஆச்சாரியன் பெற்ற லிங்கத்தை முறையாக பண்ணும். அதுக்கு ஒரு ஓமை சொல்றாரு, அந்த ஓமையோட வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். அது இல்லை, அது வேண்டியது இல்லை. உங்களுக்கு அடுத்தாப்புல அந்த திருக்குறள் வருதுவா, அது வேண்டியதில்லை. தான் கை கொண்ட லிங்கத்தை சிறப்புடையது அன்றென்று வெறுத்து விட்டு சிறப்புடைய வேறு லிங்கத்தை பூசிப்பவனுக்கு முத்தி கிடைக்குமோ கிடைக்காது என்னும் பொருள்பட நிற்கையால் இது பிரிது முடிதல் என்னும் அணி. அதனால பூசித்த லிங்கத்தை விடப்படாது, கட்டு நகடமான விடாதது போல, அவ்வளவுதான் சுருக்கமா சொல்லு. புஷித்த லிங்கத்தை விடாது வேறு லிங்கமும் பூசிக்கும் முறமே உணர்த்துகின்றார். இதுல இன்னொரு குறிப்பு சொல்றாரு, மற்றையொரு லிங்கத்தின் வாஞ்சலின் முன்னிலிங்க பற்றொழியில் 3 லிங்கம் பாங்கு. சிறப்புடைய வேறு லிங்கத்திலே விருப்பம் உண்டாயும். இப்ப நம்ம சிவலிங்கத்தை பூஜை பண்றோம், இது ஸ்படிகத்திலேயோ மற்றவையிலேயோ பண்ணினது. இன்னொரு லிங்கத்தை பார்க்கறோம், ஒருத்தர் தங்கத்துல பூஜை பண்றாரு, லிங்கம் பார்க்க நல்லா இருக்குது தங்கமா இருக்கு தங்கத்திலே வச்சு பண்ணலாமே அப்படின்னு ஆசைப்பட்டியான்னா பண்ணு, அது இன்னொரு வகை. அதுல எப்படின்னு கேட்டா, முன்னே எழுந்தருள பண்ணிய லிங்கத்தை விட்டு விடாதே. அபிலிங்கத்தோடு விரும்பிய லிங்கத்தையும் வேறொரு லிங்கத்தையும் கூட்டி 3 லிங்கத்தையும் பூசித்திலே. இதுக்கு 2 வச்சு பூஜை பண்ணப்படாது, லிங்கத்தை வச்சு பூஜை பண்ண. இதெல்லாம் கதைக்கு ஆகாது, இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. அந்த மாதிரி உனக்கு வந்துச்சுன்னா ஆசை வந்து அப்படி செய்யுங்கிறார். அப்படின்னா இதெல்லாம் ஜாக்கிரதையா ஒண்ண வச்சு ஒழுங்கா பண்ணுன்னு தான் அர்த்தம். அது வேற, அது வேற, அது செய்யறது வாழ முடியாதப்போ செய்யறதெல்லாம் வருது இல்லை, அது அந்த நேரத்துக்கு தானே. அது அதனால தப்பு இல்லை, அதனால தப்பு இல்லை. தொடர்ந்து நீ பூசை பண்றதுன்னு சொன்னா 3 பூசிக்கலாக லிங்கத்தொகையும் ஆகாத லிங்கத்தொகையும் உணர்த்துகின்றார். 1, 3, 5 உரித்த அர்ச்சனைக்கு 4, 2 பிணிக்கும் ஏது. அதாவது சிவபூசைக்கு 1 லிங்கமும் 5 லிங்கமும் உரித்தான், 4 லிங்கமும் 2 லிங்கமும் எப்போதும் வியாதிக்கு காரணமா. அதனால அப்படி 4, 2 இரட்டப்பட லிங்கங்கள் ஆகாது. 1 லிங்கம் பூசிக்கில் முத்தி உண்டா, 2 லிங்கம் பூசிக்கில் வியாதி உண்டா, 3 லிங்கம் பூசிக்கில் புத்தி முத்தி 2 உண்டா, 4 லிங்கம் பூசிக்கில் ஆயுளும் செல்வமும் கீர்த்தியும் நசிக்கும், 5 லிங்கம் பூசிக்கில் பஞ்சமகாபாதகம் நீங்கும், 6 லிங்கம் பூஜிக்கல் மரணம் உண்டா, 7 லிங்கம் பூஜிக்கல் பாவநாசம் பவநாசமா, 8 லிங்கம் பூஜிக்கல் வியாதியும் சத்து உண்டா, 9 லிங்கம் பூஜை விட்டமும் சிவலோகமும் உண்டா அப்படி சொல்லுது. இப்ப நம்ம திருச்செந்தூர்ல 5 லிங்கம் வச்சு பூஜை பண்ணாருன்னு இருக்குது இல்ல முருகன், பஞ்சலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணாருன்னு வருது இல்லவா, 5 வச்சு பூஜை பண்ணலாம். 5 லிங்கம் பஞ்சபாதகத்தை போக்குங்கிறார், அந்த சூரனை கொன்ற பாவம் போகட்டும்னு சொல்லி இவ்வளவு பேர்த்த கொண்டாரு முருகன். கொஞ்சமான ஆகையினாலே அப்படி ஐந்து லிங்கம். அதற்கு மேலே ஆச்சாரியனையும் சிவலிங்கத்தையும் ஆராயும் காலம் உணர்த்துகின்றார். ஆச்சாரியனையும் சிவலிங்கத்தையும் ஆய்ந்து உள்ளவன் ஆராய்ந்து ஆச்சாரியனாக ஏற்றுக்கொள்ளவனும் வைத்துக் கொள்ளவனும் சிவலிங்கத்தையும் வைத்துக் கொள்ளவனும் முதலிலேயே. அதுக்கு நமக்கு புத்தி இருக்கணும், சக்தி இருக்கணும். அதனால எப்படி சொல்றாருன்னா, தேசிகந்தன்னை சிவலிங்கந்தன்னையும் முன் ஆசர ஆராய்ந்ததன் பின் கொள். தீச்ச விருதற்கு முன்னும் செவ்வூசி எழுந்துள்ள பண்ணி கொள்வதற்கு முன்னும் ஆச்சாரியனையும் சிவலிங்கத்தையும் குணங்குற்றங்களை பெரியோர்கள் பலர் உன்னை சந்தேக புரியுதமர ஆராய்ந்து கொண்டே அதன் பின்பு சற்குரு என்று துணியப்பட்ட இடத்திலே தீச்ச விற்று நல்லிங்கம் என்று துணியப்பட்ட உடையவரை எழுந்துள்ள பண்ணி கொள். முதலிலேயே ஆச்சாரியனை, சரி இவருக்கு விஷயம் தெரியுமா, இவரிடத்துல ஞானம் இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்து தெரிந்து ஆச்சாரியனை பெற்றுக்கொள். அதன் மூலமாக சிவலிங்கத்தை அதே மாதிரி தேர்ந்தெடுத்துக்கொள். கொண்டதன் பின் ஆய்ந்தூர்வ இன்மை குணமின்மையும் கண்டு விடுவார்க்குண்டோ கத்து. சிவலிங்கத்தையும் ஆச்சாரியனையும் முன்னர் ஆராய்ந்து கொள்ளாமல் கொண்டதன் பின்பு ஆராய்ந்து அங்க கணத்துவத்தையும் குணமில்லாமையும் கண்டு இகழ்ந்து தள்ளுவார்க்கு கதியுண்டோ இல்லை. அதனால பெற்றுக்கொண்ட பிறகு ஆச்சாரியனையும் சிவலிங்கத்தையும் இகழாது. அப்படிங்கிற நமக்கு கிடைச்சது இவ்வளவுதான். தாரமும் குருவும் தலைவிதியை பொறுத்துன்னு ஒரு பழமொழி. தாரமும் குருவும் தலைவிதியை பொறுத்து. நல்ல தலைவிதி இருந்தா நல்ல குரு, நல்ல தலைவிதி இருந்தா நல்ல மனைவி. தலையில நல்ல விதிக்கலன்னு வச்சுக்க, கோணலா அழிஞ்சிருந்தான்னு வச்சுக்க, பரமா அது மாதிரிதான் இருக்கும் ரெண்டும். ஆமா ஆறு பரமா. அதனால அது தலைவிதியை பொறுத்துன்னு பழ முடியும். தாரமும் குருவும் ரெண்டும் சரியா, தாரம் சரியா அமைஞ்சிட்டா அவனுக்கு இம்மை வாழ்வு நன்றாக இருக்கும், குருவும் நல்லா அமைஞ்சிட்டா அம்மை வாழ்வு நல்லா. இம்மையே உருப்படியா பண்றவ தாரம், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லையே, சந்தேகம் இல்லையே. அதே போல ஆச்சாரியன் பிறவி அறுத்து சிவலோகத்தை கொடுக்கக்கூடியவன். ரெண்டும் நல்லா அமைஞ்சிருச்சுன்னா அவனுக்கு இம்மை வாழும், மண்ணில் நல்ல வாழலாம், என்னை நல்ல கதிக்கு அதுவும் ஒரு குறைவில்லை என்று தாராளமாக வாழலாம். ஏழாம் இடம் சரியில்லைன்னா மனைவி சரியாமையாது, அஞ்சாம் இடம் சரியில்லைன்னா குரு சரியாமையாது. குரு அஞ்சாம் இடம், குருஸ்தானம் அஞ்சாம் இடம். எனக்கு குரு அஞ்சாம் பாவாதி சனி ஒன்பதுல உட்காந்துச்சு, அது குரு நட்சத்திரத்தில் உட்காந்துச்சு, புதன் வீட்டில் உட்காந்துச்சு. இப்போ எனக்கு துளாலைக்கணும், எங்கள் குருநாதருக்கும் துளாலைக்கணும். எனக்கு ஒன்பது கிஷனி, அவருக்கும் ஒன்பது கிஷனி. திருவருளாலே முன்ன செய்த புண்ணியத்தினாலே ஆச்சாரியனும் மனைவியும் அமைவது ரெண்டையும் சேர்த்து அந்த பழமொழி இருந்துச்சுன்னா இம்மை மறுமை இரண்டையும் மனிதன் பெற வேணும். இம்மையிலும் அவன் வாழ வேணும், மறுமைய போராடமும் உருப்படியாக இருக்க வேணும். போராடத்தை உருப்படியாக பண்ணி கொடுக்குறவர் குருநாதர். இப்போ உருப்படியா குடும்பத்தை நடத்துற வாரு மனைவி. அதனால தாரமும் குருவும் தலைவிதியை பொறுத்ததுன்னார். ஆகவே இப்படி சொல்லி அதுக்கு மேல சொல்றாரு, சுயம்புலிங்கம் சின்ன பின்னப்படினா அதனையே வைத்து புசிக்குமாறு போல. சுயம்புலிங்கம் இருக்குது அல்லவா, தானே தோன்றிய சுயம்புலிங்கங்கள். அது ஏதாவது குற்றமா இருந்தாலும் அதையே வச்சு பூசின்னு சொல்லுது. அப்படித்தானே பிளவுபட்டு பிளவுபட்டு அது என்னமோ அதுக்கு என்னமோ காரணம் சொல்றாங்க. நமக்கு தெரியல பகவான், அது சுயம்பு அல்ல, செய்து வச்சது லிங்கம் தானே சுயம்பார். ரொம்ப இதெல்லாம் செய்து வச்சது தான் லிங்கத்துக்கு தான் பேச்சு. சுயம்பு லிங்கம் சின்ன பண்ண அப்படின்னா அதனையே வைத்து பூசிக்குமாறு போல ஆசாரியன் எப்படி இருப்பினா அவனையே இகழாது வழிபடுக. கட்டுத்தறியினையும் சிவபெருமானே என்று கொண்டு பத்தியோடு பூசித்தார் போல. இங்கே கன்றாப்பூர்ல கட்டுத்தறியும் சிவலிங்கம் வச்சு பூசவன்னால அவளுக்கு அருள் பெற்று அருள் செய்து அவளை கூட்டிக்கிட்டே விட்டார்ல கையிலாயத்து நடுதறினே நடுத்தறிநாதர். அதிதூல லிங்கத்து அர்ச்சனை செய்யல் அதிநுண்மையின் சிறந்ததன்று. மேலே சொல்லப்படும் பஞ்சசூத்திரத்துக்கு ஒவ்வாமல் மிக பருத்திருக்கு ஜீவலிங்கத்திலே பூசை செய்யாதே. மிக சிறுத்திருக்கு லிங்கமும் சிறப்புடையதென்று. இக்குற்றங்கள் எல்லாம் போக காமிக்கு அன்றி முத்தி காமிக்கில்லை என்று உணர்க. இந்த குற்றங்கள் எல்லாம் கூட இல்லறத்தில் வாழ்வானுக்குத்தான், துறவிக்கு இல்லைங்கிறார். துறவினா முத்திகாமி, முத்திகாமி துறவினா முத்திய மாத்திர விரும்புகின்ற சன்னியாசி கிடையாது. இந்த குற்றம் குறை எல்லாமே நமக்கு தான் புசிக்கலாம். அது அது முறையாக தான் இருக்கணும். அதில் முன்ன பின் இருந்துட்டாலும் அவங்களுக்கு பரவாயில்ல. அப்படி அது மாதிரி ஆய வழியும் அதிக லிங்கமினின் வீய நிதியும் பீடம் மிகும் சிவலிங்கம் அதிகமாயில் வயது உண்டும் பீட அதிகமாயில் திரவியம் கொண்டும், சிவலிங்கத்தினுடைய அளவு பீடத்தினுடைய அளவு கூடுதல் குறைச்சல் இருக்கப்படாது. பஞ்சசூத்திர விதி மூன்று திருக்குறளால் உணர்த்துகின்றார். லிங்கத்தை சூழ்ந்து புடையிற் பருமையின் நிடுக அங்கது பீடத்தின் அகலம். முதற்கண்ணே சிவலிங்கத்தை சுற்றி அதனது சுற்றுப்பருமையை அளக்க, சுற்றளவை சிவலிங்கத்தினுடைய சுற்றளவை அளக்க, அது எவ்வளவோ அவ்வளவே பீடத்தின் அகலம் கொள்ளும். விளங்கு இல்லை? பாவுட இருக்கு, பாவுட சிவலிங்கம், சிவலிங்கத்தினுடைய சிவலிங்கம் இது, இது சிவலிங்கம்னு வச்சுக்கோங்க. இதனுடைய சுற்றளவு எவ்வளவு இருக்குதோ இந்த சுற்றளவு தான் பீடத்தினுடைய அகலம். இப்போ வட்டமாக இருக்குல்ல பீடம், இந்த இது இந்த இது விட்டம்னு சொல்றது, ரவுண்டில் நடுப்பாகும், நடுப்பாகும் அகலம். இது அளவு இது லிங்கத்தினுடைய சுற்றளவு, இதனுடைய பீடத்தினுடைய அகலம், பீடத்தின் அகலம் கொள்க. ஐந்து கூறாக்க அதனை பீடத்துன்னத நான் ஒன்று சிவலிங்க சிவலிங்கோன்னதம். அந்த சுற்றுப்பருமையை ஐந்து கூறாக்குக, அந்த சுற்றுப்பருமையை ஐந்து கூறு ஆக்குக. அவற்றுள் நான்கு கூறு பீடத்தின் உயரம், ஆவுடையனுடைய உயரம். நான் அந்த அஞ்சுல நாலு ஊரு ஆவுடையனுடைய உயரம். ஒன்று சிவலிங்க உன்னதம், ஒரு ஊரு சிவலிங்கத்தினது உயரம் ஆகும். விளங்குதா? இப்ப நாலு வந்துருச்சு, இப்ப அஞ்சு விதியில நாலு விதி வந்துருச்சு. என்னென்ன விதி வந்திருக்குது? பீடத்து சிவலிங்கத்தினுடைய சுற்றளவு, அப்புறம் இந்த நடுப்பாக அகல ரெண்டு, அப்புறம் உஷரம் மூணு, சிவலிங்கத்து உயரம் அஞ்சு, நாலு வந்துருச்சு. ஐந்து கூற்றில் பாதி கோமுகை கண்டப்பெருமை ஐந்து மதன் பாதியுமே யாம். பீடத்தின் வட்டத்தை விட்டு கோமுகையின் நீளம், பீடத்தின் வட்டத்தை விட்டு கோமுக மாத்திரம் தனியா இருக்குது பாரு, அதனுடைய நீளம் இரண்டரை கூறும், அதனுடைய நீளம் இரண்டரை கூறும். அந்த அஞ்சுல பாதி, அஞ்சுல பாதி கண்டப்பெருமை ஐந்து அதன் பாதியுமே யாம். பீடத்தினது கண்டத்தின் சுற்றுப்பெருமை ஏழரை கூறுமாக கொள்வர். பீடத்தினுடைய கண்ட இருக்குதல்ல, அந்த ஆவுடையில நடுவில் உடுக்கமாக தான் இருக்குது, அந்த கண்டப்பெருமை ஏழரை கூறும், அஞ்சு கூறு அதோட ரெண்டரையை கூட்டி ஏழரை கூறும். இதுதான் பஞ்சசூத்திர விதின்னு சொல்றோம். இந்த விதியில தான் சிவலிங்கம் இருக்க ஒண்ணு. பஞ்சவித சூத்திரத்தை பார்த்து லிங்கத்தை அர்ச்சனை செய், எஞ்சல் அதிகம் பழுதன்று எண். இந்த விதிக்கு ஆயால கூடுதலாக குறைச்சலாக இருந்தா குற்றம் கிறார். இதெல்லாம் ஆச்சாரியன் நன்றாக தெரிந்து எழுந்தருளை பண்ணி தரவணும். பூச்சை வாங்குறவனுக்கு என்ன தெரியும், என்ன தெரியும்? எல்லாம் படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா ஊய பூச்சை வாங்குறான், இப்ப தானே படிக்கிறான். அதனால எல்லாமே ஆசாரியன் நன்றாக, அதனாலதான் ஆசாரியன் ஆயால ஆகம இருபத்தெட்டையும் படிச்சிருக்கணுமா, இல்லைன்னா ஒரு லட்சம் கிரந்தமாவது படிக்கணும். படிக்காதவ ஆச்சாரியர் நிறைய வந்திருக்கிறார்கள், படிக்காத ஆச்சாரியர்கள் நிறைய வந்திருக்கிறார்கள், என்ன பண்றது? அதனாலே வந்து அந்த சைவ மரபு சைவத்தினுடைய பாரம்பரியம் இந்த சிவலிங்க பெருமை இதெல்லாம் கெட்டுப்போ, அது நாம் என்ன செய்யறது என்ன பண்றது அப்படின்னு நாம் எல்லாம் வந்து மனசுக்குள்ளேயே நினச்சி நினச்சி வேதனைப்பட வேண்டியதா போச்சு. அந்த மாதிரி ஆச்சாரியர்கள் இல்லை. அதனால முதல்ல ஆச்சாரிய இலக்கணம் சொன்னார் இந்த நூலில், அப்புறம் ரெண்டாவது மாணாக்கர் இலக்கணம், இது பொது இலக்கணம். ஆச்சாரியன் சரியாக இருந்தால் எல்லாம் சரியாகும். அதே முதல் இருக்கிறது சரியாக இருந்தால் அப்புறம் எல்லாம் சரியாக இருக்கும். முற்றும் குணல் வானலிங்கத்துக்கு அடிமுடி வரை அறுத்து உணர்த்துகின்றார். வானலிங்கத்தையே பற்றி சொல்லுகிறார் அதிகமாக. யாரோ ஒருத்தர் வானலிங்கம் வாங்கி பூஜை பண்ணுங்க. முடிதூலம் ஆமுகம் உன்னதம் ஆம் சூக்கம் அடிவானலிங்கத்தென்று ஆறு. வானலிங்கத்திலே தூலமா இருக்குமிடம் முடி என்றும், பருமனா இருக்கிறது முடி என்றும். அந்த வனலிங்கத்துல பருமனும் கொஞ்சம் ஒரு பக்கம் வந்து கூர்மையா இருக்கும், கொஞ்சம் சிறுமையா இருக்கும். யாதாயின் ஒரு பக்கத்துல உயர்ந்து இருக்குமிடம் முகம் என்றும், குவிந்து இருக்குமிடம் அடி என்றும் நூலோர்கள் கூறினார். இங்கனம் பகுத்துணர்ந்த லிங்கத்தை ஐந்து ஊறு பண்ணி மேலே மூன்று ஊறு நிற்க, கீழ் இரண்டு ஊற்றையும் உள்ளே பதித்து அட்டமந்தனம் ஜாத்துக. இடம் இதாயிருந்தாலும் குவிந்திருந்தாலும் எவ்விட அழகு பெற்றிருந்தது அதுவே திருமுடி என கொள்ளலுமா? அதுக்கு மேல படிகலிங்கம் மூன்று திருக்குறளால் உணர்த்துகின்றார். சூரியகாந்தன் தன்னை சூழ்ந்துடும் பஞ்சனைத்தான் சூரியன் முன்னே சுடும். சூரியகாந்தமானது முன் தன்னை சூழ்ந்துறும் பஞ்சினை மத்தியானத்திலே சூரியனுக்கு முன்னே தன்னை பிடித்து தன்னிலே பஞ்ச வைக்கில் அதனிடத்தே அக்னியை பிறப்பிக்கும். சூரியகாந்த கல்லுக்கு பக்கத்தில் பஞ்ச வச்ச சூரியகாந்த கல்ல சூரியனுக்கு நேராக காட்டினோமானா பஞ்சில தீ பிடிச்சோம். சந்திரகாந்தன் தனை சூழ் பஞ்சுதனை தன்புணலை சந்திரன் முன்னே தரும். சந்திரகாந்தமானது சந்திரனுக்கு முன்னே தன்னை பிடித்து தன்னிலே பஞ்ச வைக்கில் அதனிடத்தே குளிர்ந்த சலத்தை தரும். இப்படிலாம் கல் இருக்குதுப்பா சூரியகாந்த கிருஷ்ணன். இவ்விரண்டும் அல்லாதது படிகம் என்று எண்ணுகிறோம். படிகம் இந்த இரண்டும் அல்லாதது, இவ்விரண்டும் அல்லாதது படிகம் என்று எண்ணுக. அவ்விரண்டினோடு ஒன்றே யாப்பும். இவ்விரண்டும் விதம் அல்லாதது படிகம் என்று அறிக. அவ்விரண்டோடு ஒன்றும் கூட மூவிதமா. அதையினாலே அப்படி சூரியகாந்த கல்லிலையும் சந்திரகாந்த கல்லிலையும் கூட லிங்கத்தை சொல்லுகிறது. ஆனாலும் கூட இது இரண்டு தன்மை இல்லாததுதான் படிகம். ஏன்னா படிகத்துக்கு அந்த சூரியகாந்தத்துக்கும் உனக்கு வித்தியாசம் அதிகம் தெரியாது. அதனாலே அப்படி சொல்றார். அவ்வியத்தங்கங்களின் பெயரும் தொகையும் உணர்த்துகின்றார். இது எப்படின்னு கேட்ட அவ்வியத்தம் அற்றை வியத்தம் வியத்தாவியத்தம் இவ்விதத்தான் மூன்று லிங்கம் என்று எண்ணும். சிவலிங்கமானது அவ்வியத்த லிங்கமும் அதற்கு மாறாகிய வியத்த லிங்கமும் வியத்தாவியத்த லிங்கமும் என இந்த பிரகாரமாக மூவகைப்படும் என்று அவ்வியத்த லிங்கம் வியத்த லிங்கம் வியத்தாவியத்த லிங்கம் என்று மூன்று வகையாக இருக்கிறது. அது எப்படின்னு கேட்கிறீங்களா? அவ்வியத்த பீடலிங்கம் அங்கம் அனைத்து விளங்கும் மவ்விலிங்கம் மே வியத்தமா. அவ்வியத்தம் பீடமும் சிவலிங்கமும் ஆயிருப்பது அவ்வியத்த லிங்கமா. பீடமும் சிவலிங்கத்தோட பணம் வச்சு பூஜை பண்றமே அதுக்கு அவ்வியத்த லிங்கம்னு வேறு. கரசரணாதி அவயவங்கள் எல்லாம் விளங்கு 25 விக்கிரவேதங்களும் வியத்தலிங்கமா. இப்ப மற்ற உருவத்திருமணி எல்லாம் இருக்குதே அதை வியத்தலிங்கம் என்று சொல்லுவதா? அதுவும் லிங்கம்னு பேரான் வியத்தலிங்கம்னு சொல்லுறதா. அது சிவலிங்கத்தை அவியத்தலிங்கம் என்றும் உருவம் தோன்றாமல் இருப்பது இது உருவத்தோடு இருப்பது வியத்தலிங்கம். அது அவியத்தலிங்கம் சர்வதோபத்திரம் வரகுத்தமானம் சைவாதிகம் ஸ்ரீராசிகம் என நான்கு வகைப்படும். அவை ஒவ்வொன்றும் நன்னான்காய் 16, அவை ஒவ்வொன்றும் நன்னான்காய் 64, 25 விக்கிரகங்களாவன சந்திரசேகரர் உமாமகேசர் இரவாருடர் சபாபதி கல்யாணசுந்தரர் பிச்சாடனர் காமாரி காலாரி திரிபுராரி சலந்தராரி மாதங்காரி வீரபத்திரர் அரியர்த்தர் அர்த்தநாரீஸ்வரர் கராதர் கங்காளர் சண்டேசானுக்கரகர் நீலகண்டர் சக்கரப்பிரதர் கஷமுகானுக்கரகர் சோமாஸ்கந்தர் ஏகபாதர் சுகாசீனர் தட்சிணாமூர்த்தி லிங்கோர்பவர் என்பனவா. இது 25 மாகேஸ்வர மூர்த்தங்கள். வியத்தாவியலத்திங்கம் உணர்த்துகின்றார். விலங்கின் முகமே வியத்தாவியத்த இலங்கு இலிங்கம் தனிலென்றே என். இலிங்கத்திலே முகமும் தோள்களும் விளங்கில் அது வியத்தாவியத்த லிங்கம் என்று அறி. லிங்கத்திலேயே முகமுடைய லிங்கங்களும் இருக்கு. நீ பார்த்துருக்கீங்களா? திருவாரங்காட்டில் இருக்குதா? அப்படியா? அது மூலஸ்தானத்தில் லிங்கத்துக்கா? வியத்த எல்லா உறுப்புகளும் வெளிப்பட்டு இருப்பது. வியத்தம் சொன்னால் எல்லா உறுப்புகளும் வெளிப்பட இருப்பது. அவ்வியத்தம் அவை வெளிப்படாது இருப்பது. வியத்தாவியத்தம் சில உறுப்புகள் வெளிப்பட்டு மற்றவை வெளிப்படாமல் இருப்பது. வியத்தாவியத்த லிங்கம் செய்யும் இடத்து உருத்தர பாகத்தை மூன்று ஊராக பிரித்து நடுக்கூற்றில் ஒரு முகமேனும் மூன்று முகமேனும் நான்கு முகமேனும் செய்க. மேற்கூற்றிலே திருமுடியும் கீழ்கூற்றிலே எழுத்து தோன்முலை மட்டும் செய்க. கீழுள்ள கைகள் செய்யலாகாது செய்யலாக. முகம் ஒன்றாயின் வியாதியினுக்கு மூன்றாயின் சாந்தியை புண்ணு நான்காயின் சுகத்தை கொடுக்க இரண்டாயின் ஐந்தாயின் அர்த்தம் கொடுக்கும். அது முகலிங்கம் என்று சொல்லப்படுவது. முகலிங்கம் என்று சொல்லப்படுவது. இப்போ கண்ணபரு கண்டது முகலிங்கமாக இருக்குமோ? கண்ணில் இருந்து ரத்தத்தை விட்டார்னா அவருக்கு தெரிஞ்சிருக்குமோ இல்லையா? தனியா அசலம் முதலிய லிங்கங்களின் பெயரும் தொகை உணர்த்துகின்றார். அசலம் சலனம் சலாசலம் அற்றை அசலசலம் என்றொரு நான்காம். சிவலிங்கமானது அசல லிங்கம் எனவும் சலன லிங்கம் எனவும் சலாசல லிங்கம் எனவும் அசலசல லிங்கம் எனவும் நான்கு வகைப்படும். சிவலிங்கம் அசல லிங்கம் சலன லிங்கம் உணர்த்துகின்றார். கோபுரமாதி அசலம் குறிப்பின் உள்ளே தாபித லிங்கம் சலனந்தான். அதாவது கோபுரம் முதலாயின அசல லிங்கமா. கோபுரம் கோபுரம் அசல லிங்கம். அதனால கோபுரத்தை பார்த்த உடனே கும்பிடுவது தூலலிங்கம். தனக்கு வேண்டியதொரு நிறத்திலே இருதயத்தில் கற்பித்து பூஜைக்க புரிஞ்சு லிங்கம் சலன லிங்கமா. ஆதி என்றதனால் விமான முதலியமும் கொள்க. போக்குவரவின்மையால் அசலம் அசலமெனவும் போக்குவரவு உண்மையால் சலனம் எனவும் சொல்லப்பட்டன. போக்குவரவு இல்லாத அசலம் ஒரே இடத்துல இருக்கிறது. சலாசலிங்கமா அசலசலிங்கமும் நிறுத்துகின்றார். வானலிங்கம் மற்றும் ஜலாசலமே மண்டலமும் காணின் அசலம் ஜலங்கான். வானலிங்கமும் ரத்தனலிங்கம் முதலியனவும் சலாசலிங்கமாம் மண்டலங்கானி. வேதிகையிலே மண்டலம் விட்டு பூஜிக்கணும், அது அசலசலிங்கம் வந்து அறி. வானலிங்கம் முதலாயின இட்டலிங்கமாகவும் பரார்த்தத்திலே சிவசன்னதியில அங்கலிங்கமாகவும் பூஜிக்கப்படும் சலம் எனவும், பரார்த்தமாக தாபிக்க அப்படின்னு அசலம் எனவும், நிற்றலார் சலாசலம் எனப்பட்டன. அனந்த விஷய முதலிய 96 மண்டல லிங்கங்களுள் யாதொன்று தீச்சைக்கு சொல்லி எப்படி வேதியிலிட்டு பூஜிக்கப்படின்னு அசலம் எனவும், இட்டலிங்கமாக நாடோறு மட்டும் பூஜிக்கப்படும் சலம் எனவும், நிற்றலால் அசலசலம் எனவும் பட்டன. இப்படி எல்லாம் லிங்க வகைகளை சொல்லுகிறார். அதெல்லாம் ஓரளவு தெரிஞ்சுக்க வேண்டியதுதான், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. அதற்கு மேல நாம எப்படி பூசிக்க ஓடுமோ அப்படித்தான் நாம் பூசிக்க போகணும். இந்த சிவபூசைக்கு அருகர் அல்லாதாருக்கு பூஜாவிதி 3 திருக்குறளாக உணர்த்துகின்றார். சிவபூசைக்கு அருகர் அல்லாதவருக்கு, அருகர் அல்லாதார்னா உயர்ந்த குலத்தூர் உட்பொழுது உறுப்பினோரும் உயர்ந்தார அல்லாதாரும், உயர்வாகிய 4 வருணத்தால் உறுப்பு குறைந்தவர்களும் உறுப்பு குறைந்தவர்களும் 4 வருணத்தார் அல்லாத சங்கரசாதியாரும், குறித்து மறுமை குறவன் பதத்தை குறித்தவன் செய் தீக்கதக கொண்டு குறவன் மறுமை இன்பத்தை விரும்பி ஆச்சாரியருடைய திருவடியில் அடைந்து தங்கள் தங்கள் அதிகார அனுகுணமாக அவர் பண்ணிய தீச்சையை பெற்று, யாரு அந்த உயர்ந்த உலத்துல உறுப்பு பழுதானவர்களும் பூஜை பண்ணுவதற்கு தகுதி இல்லாத குலம், சிவலிங்க பூஜை பண்ண தகுதி இல்லாத குலத்தவர்களும் என்ன பண்ண வேணும் என்றால், ஆச்சாரியத்துல அவன் எப்படி தீட்சை பண்ணி வைக்கிறான் அது மாதிரி பண்ணி கொண்டு குறித்து சிவனன கோபுரத்தை பூவும் பரித்தரிச்சு தேத்துக பாங்கால், கோபுரத்தை சிவருமானாக பாவித்து பத்திர புஷ்பங்களை பறித்து விதிப்படி பூசித்து துதிக்க கடவுள் அவங்க. இந்த மாதிரி முறையாக ஆகம விதிப்படி இந்த மாதிரி தீட்சை பெற்று இந்த மாதிரி இங்க வச்சு பூசிக்க தகுதி இல்லை. கை கால் கண்ணு முதலியவ பற்ற கோளாறு வச்சுங்க அவங்க பூசிக்கிறதுக்கு முடியாது. அதே போல அந்த மற்றைய குலங்களும் தூபியையும் அவ்வாறு அரிச்சிக்க, தூபியினை கோபுரத்தை ஈசனனை கண்டுதோடு பாவமரும் வாய்த்தூரும் இன்பம் என்று இப்படி பூஜை சொல்றார். தூலலிங்கம் முதலிய 3 லிங்கங்களையும் உணர்த்துகின்றார். தூலலிங்கம் ஆந்தூபி சூக்கோமா முள்ளிலிங்கம் மேலும் பலிபத்திரம், அதாவது சிகர தூலலிங்கமா, சிகரம் கோபுரம் தூலலிங்கமா, விமானத்துள் எழுந்தருள் இருக்கும் சிவலிங்கம் சூக்குமலிங்கமா உள்ள கோயில் இருக்கிறது, அதற்கு முன்னே பொருந்திய பலிபீடம் பத்திரலிங்கமா, தூலலிங்கம் வந்து சூக்குமலிங்கம் பத்திரலிங்கம், பலிபீடம் பத்திரலிங்கம் கோபுரம் தூலலிங்கம் உள்ள இருக்கிறது சூக்குமலிங்கம், இப்படி உணர்த்துகிறார். அதற்கு மேல அந்தரியாக பூசை, அப்புறம் பூசை செய்ய மாட்டாதவர்களுக்கு பூசை செய்யாதார்க்கு கதி இல்லை என்பதெல்லாம் நிறைய சொல்லுகிறார். இனிமேல் உருத்திராட்சத்தை பத்தி எல்லாம் வருது. இனிமேல் ரொம்ப முக்கியமான செய்திகள், நாம் கடைபிடிக்க வேண்டிய முறைகள் இதெல்லாம் அதில் நிறைய வருது. அவைகளை அடுத்த வாரத்தில் சந்தித்து சிந்தித்து திருவருளை பெறுவோமாக என்று சொல்லி இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நம்ம பார்வதி நந்தரியாக புஷ உணர்த்துகின்றார் என்பதிலிருந்து அடுத்த வாரம்
காதி மோதி வகாடு நூல்கேடி இயாமல் வாழ பெறுவோரும் பாதுபாகர் வாழையனே குருகாரும் மாறிலாத மகால நூறு கலைவாரே மாறிலாத மகால நூறு கலைவாரே தேவ பெருமாளே தீரிலாத வேல்வீர தேவ கொடியோனே தேவ தேவ தேவாதி தேவ பெருமாளே.
நம்ம பார்வதி பதே வான்முயில் வளாது வெய்ய வழி வளஞ்சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்ய குறைவிலாது இருள் வாழ்க நான் வரையறங்கடுங்க அற்றவழி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்கு உலகம் எல்லாம் திருச்சிற்றம்பலம் பார்வதி வதையே.